சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 43 தொடுவானம் புகை மண்டலம். யாரோ இருவர் தன்னை விலை பேசியதை கேட்டவுடனேயே தன்னுடைய உண்மை நிலையை ஊகித்துக் கொண்ட படை தலைவனின் மனம் பின்னோக்கி சில வினாடிகள் ஓடவே அவன் பழைய வாழ்க்கையை எண்ணினான், புகாரை எண்ணினான், பூவழகியை எண்ணினான், தன் கண் அசைந்த திக்குகளில் எல்லாம் படை பிரிவுகள் அசைந்ததையும் எண்ணினான். அந்த எண்ணங்கள் உடன் அப்பொழுது இருந்த அநாதரவான பயங்கரமான பரிதாபத்திற்கு உரிய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்த படை தலைவன், வாழ்க்கையின் மாறுதல்கள் எத்தனை சீக்கிரமாகவும் எத்தனை விசித்திரமாகவும் ஏற்படுகின்றன. விதிதான் வலிது என்று ராணி சொன்னாளே, அது உண்மைதான், சந்தேகமே இல்லை. அதற்கு உதாரணமாக நான் இருக்கின்றேனே என்று தனக்கு உள்ளேயே ஏங்கவும் செய்தான். அந்த ஏக்கத்தின் விளைவாக சற்று அசைந்த அவன் உடலில் முதுகு பகுதியில் பாறை ஒன்று குத்தியதால் தான் ஏதோ மலைச்சரிவில் கிடத்தப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட படை தலைவன், இது எந்த மலைச்சரிவாக இருக்கும்? நீலகண்ட நகர துறைமுகத்துக்கும் சகயாத்ரி மலை தொடருக்கும் இடையே உள்ள இடைவெளியை கடக்க 12 நாழிகைகளாவது ஆகும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமே. அப்படியானால் அரை நாள் மூர்ச்சியாக இருந்திருக்கின்றேனோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு வலது கையை மெல்ல புரட்டினான். இளம் செழியனை விலை பேசிய இருவரில் ஒருவன் இதை கண்டுவிட்டதால் சினம் தலைக்கு ஏற கூறினான், இவனை அவனிடமிருந்து பிரித்து போடு, இவன் பிடி சுத்த குரங்கு பிடியாயிருக்கிறது என்று. கண்கள் அப்பொழுதும் தீப்பற்றியது போல எரிந்து கொண்டிருந்ததால் விழிக்க முடியாமல் தத்தளித்தாலும், உடலுக்கு முழு சுரணை வராததால் எழுந்து உட்கார சக்தி இல்லாததாலும், யாரை நான் பிடித்துக் கொண்டிருக்கின்றேன், யாரிடமிருந்து என்னை பிரிக்க சொல்கின்றான் என்று கருத்திலே கேள்விகளை எழுப்பி கொண்ட படை தலைவன், கேள்விகளுக்கு விடையேதும் காணாவிட்டாலும் தான் அடிமை வியாபாரிகளிடம் சிக்கிக் கொண்டு விட்டதையும், தன்னை காப்பாற்ற முயன்ற யாரையோ தன் கரங்கள் இழுத்து பிணைத்து பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் மட்டும் ஊகித்துக் கொண்டதன் விளைவாக தன் பிடிப்பை விட்டுவிட சற்று நகர்ந்தான். ஆனால் அவன் நகர்ந்து விலகுவதற்கு முன்பாக அவன் கைகளை யாரிடமிருந்தோ விலக்கி அவனை சரசரவென்று பாறாங்கற்களில் இழுத்து ஒரு புறமாக தள்ளிய இரு முரடர்களை நோக்கி, சரி சரி போதும் என்று உத்தரவிட்டு நிறுத்திய அடிமை வர்த்தகன் தொடர்ந்து இளம்சழியனை விலை பேச முற்பட்டவனை பார்த்து, இவனை பாருங்கள், என்ன வாலிப்பான உடல், இவனுக்கு 100 பொற்காசு கொடுப்பது வீணாகாது, என்னை நம்புங்கள் என்றார். இவன் உடலில் சதைப்பிடிப்பே இல்லையே, அதற்கு அந்த பக்கத்தில் இருப்பவன் பாதகமில்லை, நல்ல கட்டான உடல், சவுக்கடி கொடுத்தாலும் தாங்குவான் என்று இளம்சழியனின் பக்கத்தில் இருந்த ஓர் உருவத்தை சுட்டி காட்டினான் படை தலைவனை வாங்க வந்தவன். ஆனால் அடிமை வர்த்தகன் விடுவதாக இல்லை. பிரபு, அராபிலும் எகிப்திலும் கிரேக்க நாட்டிலும் எத்தனையோ அடிமைகளை விற்றிருக்கும் உங்களுக்கு நான் ஆள் தலதரத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இரண்டு பேரும் இரண்டு விதம், அவன் உடல் பெரிது, வாழிப்பு இல்லை. கிரேக்க அராபிய கட்டட வேலைகளுக்கு மரம் தூக்கவும் மரக்கலங்களில் துடுப்பு தள்ளவும் உதவுவான். இவன் சக்தி வேறு விதமானது. இந்த வாழிப்பான கைகள் வாள் சுழற்ற வல்லவை. அதோ பாருங்கள், உடலில் எத்தனை கத்தி தழும்புகள் வேல் காயங்களும் இருக்கின்றன. எவன நாட்டில் இத்தகைய புருஷனை யாரும் வாங்குவார்கள்? தவிர அதோ அந்த முகத்தை கவனியுங்கள், நல்ல அழகு, நல்ல கம்பீரம். ரோமாபுரி பெண்கள் பார்த்தால் என்ன விலையானாலும் இவனை தட்டி கொண்டு போய் விடுவார்கள் என்று மிக சாதுரியமாக இளம்சழியனை விலை கூறினான் அடிமை வர்த்தகன். வர்த்தகனின் சொற்களை கேட்ட இளம்சழியன் இதயத்திலே விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் பெரும் அலைகளாக எழுந்து மோதியதல்லாமல், தன் அழகையும் குணத்தையும் அத்தனை திறமையாக வர்ணிக்க தமிழ்நாட்டு கவிகளாலும் இயலாது என்பதை எண்ணி பார்த்து உள்ளூர நகைத்து கொண்டார். அடிமை வியாபாரி தன்னை போட்ட எடையையும் மதிப்பையும் வாங்க வந்தவன் ஒப்புக்கொள்கின்றானா என்று காத்திருந்த இளம்சழியனின் நகைச்சுவையை உச்சிக்கு கொண்டு போகும் முறையில் மற்றவன் பேசினார்.
நீ சொல்வதெல்லாம் உண்மையாயிருக்கலாம், ஆனால் இவனை யவன நாடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனை நாள் பிடிக்கும், என்ன செலவாகும் யோசித்து பார். உனக்கும் 100 பொற்காசுகள் கொடுத்து இன்னும் 100 பொற்காசுகள் செலவழித்து இவனை யவன நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் இவனை யவன அழகிகள் விரும்புவார்கள் என்பது நிச்சயம் இல்லை. இவன் உடலில் எத்தனை காயங்கள் பார், முக்கால் வாசி கடல் ஜந்துக்கள் கடித்தும் கீரியும் ஏற்பட்டவை. இவை ஆறினாலும் தழும்புகள் இருக்கும், உடல் பூராகவும் தழும்பு நிறைந்தவனை யார் வாங்குவார்கள், என்ன அழகி விரும்புவாள் என்று கேட்டான் வாங்க வந்தவன். உடலுக்கு ஆடை அணிந்து விற்றுவிட முடியாதா? வர்த்தகன் வினவினான். முடியாது. அரபு நாட்டிலும் ரோமபுரியிலும் ஏன் எகிப்திலும் கூட உடை அதிகமின்றி உரித்து நிறுத்தி உடலை காட்டித்தான் விற்க முடியும். இவன் உடலை பார்த்தால் ரோமபுரி அழகிகள் காரி உமிழ்வார்கள். எகிப்தில் வர்த்தகர்கள் என்னை சாட்டையால் அடித்து தோலை உரித்து விடுவார்கள். அரபிய பிரபுக்கள் அப்புறம் என்னை உயிருடன் வைக்கவே மாட்டார்கள் என்று பதில் கூறினான் வாங்க வந்தவன். அப்படியானால் இதோ பார், கடைசி விலை இவனுக்கு 20 பொற்காசுகள் தருகிறேன், அதோ அந்த தடியனுக்கு 50 பொற்காசுகள், ஆக 70 தான் கொடுப்பேன். கொஞ்சம் உயர்த்துங்கள் பிரபு. எதற்காக உயர்த்த வேண்டும்? கடலோரத்தில் ஒதுங்கி கிடந்தவர்களை எடுத்து வந்து கடத்தினாய், அவ்வளவுதானே? பதுங்கியிருந்த வழி பிரயாணிகளை தாக்கி வந்தாயா? அல்லது போரிட்டதில் உன் ஆட்களுக்கு ஏதாவது சேதமா? தரையில் தூக்கி வந்த கஷ்டம் மட்டும்தானே பிரபு? என்ன அத்தனை அற்பமாக சொல்லிவிட்டீர்கள்! நெல்சிந்தாவிலிருந்து இத்தனை மலைச்சரிவுக்கு இவர்களை கொண்டு வருவது எத்தனை ஆபத்து தெரியாதா உங்களுக்கு? நெல்சிந்தா துறைமுகம் சேர நாட்டுக்கு சொந்தம். அடிமை வர்த்தகம் தமிழ்நாட்டில் எங்குமே அனுமதிக்கப்படுவதில்லை. இவர்களை நான் விற்பனை செய்ய தூக்கி வந்ததை சேர வீரர்கள் பார்த்திருந்தால் என்னை தலை மட்டுமென்ன, என் ஆட்கள் தலைகளும் இத்தனை நேரம் வெட்டுப்பாறையில் துண்டாக்கப்பட்டிருக்கும் என்றார்.
இதோ பார், எனக்கு அதிகம் பேச அவகாசம் இல்லை. ஒரே விலை, இருவருக்குமாக என்ன சொல்கிறாய் என்று அதட்டி கேட்டான் வாங்க வந்தவன்.
120 என்று இழுத்தான் விற்க முயன்றவன்.
முடியாது. எவ்வளவுதான் கொடுப்பீர்கள்?
75.
மிகவும் குறைவு.
ஆனால் சரி என்று கூறிவிட்டு வாங்க வந்தவன் தன் ஆட்களை நோக்கி, சரி வண்டிகளை பூட்டுங்கள், புறப்படுவோம் என்றான்.
வேண்டாம் பிரபு, கோபம் வேண்டாம், 75 எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான் வர்த்தகன்.
இத்தனையையும் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த இளம் செழியன் மனத்தில் தன் வாழ்க்கையை பற்றிய வெறுப்பே ஓங்கி நின்றதால் அவன் மௌனமாகவே படுத்துக் கிடந்தான். தமிழகத்தின் மேலை கடற்கரையோரத்திலும் ஏகிடித்தீவிலும் பாலைபட்மேயிலும் ஆட்களை பிடித்துக் கொண்டு மேலை நாட்டு அடிமை சந்தைகளில் விற்கும் கூட்டங்கள் இருந்ததை பற்றி படைத்தலைவன் கேட்டிருந்தான். ஆனாலும் அந்த வர்த்தக பொருளாக தானே ஒரு நாள் அகப்பட்டுக் கொள்ள நேரிடும் என்பதை அவன் கனவிலும் கருதவில்லையாகையால் அவன் உணர்ச்சிகள் அந்த சந்தர்ப்பத்தில் மறுத்தே கிடந்தன. பாரதத்தின் மேற்கு கரையெங்கும் உலாவிய அபிசீனிய கொள்ளைக்காரர்கள் பாரத நாட்டு மக்களில் அகப்பட்டவர்களை பிடித்து கொண்டு போய் அரேபியாவிலும் எகிப்திலும் ரோம நாட்டிலும் விற்கின்றார்கள் என்பதையும், அவர்களுக்கு உதவியாக உள்நாட்டு கொள்ளைக்கார வர்த்தகர்களும் பலர் இருக்கின்றார்கள் என்பதையும் கேள்விப்பட்டிருந்த இளம் செழியன் இத்தகைய கொடியவர்களை ஒழிக்க முடியாத சமுதாயம் ஒரு சமுதாயமா என்று பாரத சமுதாயத்தையே வெறுத்தான். இத்தகைய வெறுப்பிலும் தன்னுடன் விலை பேசப்பட்டவன் யார் என்பதை அறிய ஆசையாக இருந்தது படைத்தலைவனுக்கு. யார் பிணைப்பால் நான் கிடந்தேன், யாரை கெட்டியை பிடித்துக் கொண்டிருந்தேன் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்ட படைத்தலைவன், கடலில் அமிழ்ந்தேன், அடிநோக்கியும் சென்று விட்டேன், அப்பொழுது யாராவது காப்பாற்றினார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். நீளமான சதையொன்று என் உடம்பை சுற்றி வந்ததே, அதை சுறாவென்று நினைத்தேன். தவறு தவறு, யாருடைய கையோ என் உடலை சுற்றி இருக்கிறது. அது யாருடைய கையா இருக்கும்? யார் அந்த நேரத்தில் சுறாக்கள் மிகுந்த கடலில் நீந்துவார்கள் ஒருவேளை என்று பதில் சொல்லிக் கொண்டே போய் உண்மை உதயமாகவே சற்றென்று நினைப்புகளை அறுத்து கொண்டு வியப்பில் மூழ்கினான். உள்ளத்தே துளிர்விட்ட வியப்பினால் அவன் முகம் மலர்ந்தது. சே, என்ன முட்டாள்தனம்! என் பிணைப்பில் இருந்தவனை தடியன் என்று வர்த்தகர்கள் குறிப்பிட்டு போதே அது ஹிப்பாலசாகத்தான் இருக்க முடியும் என்று புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? ஆமாம், இப்பொழுது புரிகிறது. ஹிப்பாலசின் பெரும் கரம்தான் என் உடலை கடலடியில் சுற்றி வந்திருக்கிறது. சந்தேகமில்லை, என்னை காப்பாற்றி தூக்கி நீந்திய ஹிப்பாலஸ் கரைக்கருகே களைத்து என்னையும் போட்டுக்கொண்டு விழுந்திருக்கின்றான். அடிமை வர்த்தகன் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கின்றான் எங்களை என்று தான் தப்பிய விவரங்களை அலசி பார்த்து, பாரத மக்களை அடிமை கொள்ள முயலும் யவன நாட்டிலும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், நல்லதும் பொல்லாததும் கலந்ததே சமுதாயம் என்று வேதாந்தத்திலும் இறங்கிய படைத்தலைவன் ஓரளவு மனசாந்தியையும் அடைந்தான். 75 பொற்காசுகள் கொடுத்து இளம் சொழியனையும் ஹிப்பாலசியும் வாங்கியவன் அவர்கள் இருவரையும் ஆட்களை கொண்டு எடுத்து மூடு வண்டியில் போட்ட போதும் மனச்சாந்தி தொடர்ந்தே நிலவியது படைத்தலைவனுக்கு. அந்த மூடு வண்டி நகர ஆரம்பித்ததும் மற்றும் பல மூடு வண்டிகளும் அதை தொடருவதை சக்கரங்கள் உருளும் சப்தத்தாலேயே அறிந்த படைத்தலைவன் தங்களைப் போலவே இன்னும் பலர் அபகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்ட் பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.